சாண்டில்யன் அவர்களின் கடல் வேந்தன். அத்தியாயம் 37. வேந்தன் சோதிடம். முசிறியில் நமது மாளிகையிலிருந்து கடலையும் அதை அடுத்திருந்த முசிறிய நிலப்பகுதியையும் உற்று பார்த்துக் கொண்டிருந்த அமைச்சர் அழும்பில்வேலின் முகத்தில் கவலையும் கலக்கமும் கலந்த உணர்ச்சிகள் தாண்டவம் ஆடிக்கொண்டிருந்தன. இத்தனைக்கும் எதிரே இருந்த கடல் அந்த மாலை வேளையில் ரம்யமாகத்தான் இருந்தது. அதில் அக்னி பிண்டம் போல் மூழ்கிக் கொண்டிருந்த மாலை கதிரவன் நிலப்பகுதியை பொன்மயமாக அடித்துக் கொண்டிருந்த காட்சி யார் மனதையும் மயக்கும்படியாகவே இருந்தது. கடலை அடுத்திருந்த யவனர் சேரியும் சற்று தென்புறத்தில் இருந்த அரேபியர் குடியிருப்பும் சிறிய வீடுகளையும் குடிசைகளையுமே கொண்டதாக இருந்தாலும் கதிரவன் பூசிய பொன் மெருகால் அவை பெரும் அழகை பெற்றிருந்தன. கடலுக்குள் புகுந்த சுள்ளி ஆற்று நீர் கூட பொன்னிறம் பெற்றதால் அதன் சிற்றலைகள் தங்க பாளங்களைப் போல எழுந்து வீழ்ந்து கொண்டு ஏதோ ஜாலபித்தை காட்டிக் கொண்டிருந்தன. இத்தனை அழகையும் அமைச்சர் பார்த்தும் அதை ரசிக்கும் நிலையில் அவர் மனம் இல்லை. சில நாட்களாக சஞ்சயன் கொண்டு வந்த செய்திகளில் இருந்து யவனர் குடியிருப்பிலிருந்தும் அரேபியர் குடியிருப்பிலிருந்தும் எந்த நேரமும் புரட்சி கிளம்பலாம் என்று எதிர்பார்த்த அழும்பில்வேள், அப்படி புரட்சி ஏற்படும் பட்சத்தில் தமது சிறு படையை கொண்டு அதை சமாளிப்பது கடினம் என்பதை புரிந்து கொண்டிருந்தார். அதை பற்றி மன்னருக்கு அனுப்பிய செய்திக்கு அன்று வரை பதில் ஏதும் கிடைக்காதது அவர் கவலையை உச்ச நிலைக்கு கொண்டு போயே இருந்தது. இத்தகைய மனநிலையில் இருந்த அழும்பில்வேளை பின்னால் இருந்து அணுகிய சேரத்துதுவனான சஞ்சயன், அமைச்சர் அதிக கவலையோடு இருப்பதாக தெரிகிறது என்ற மெதுவான குரலில் கூறினார். அமைச்சர் சற்று தலையை திருப்பி சஞ்சயனை நோக்கி, நீர் சில நாட்களாக அடுத்தடுத்து கொண்டு வந்த செய்திகளை கேட்டு கவலையுடன் இல்லாமல் வேறு எப்படி இருப்பேன் என்று எதிர்பார்க்கின்றீர் என்று உஷ்ணத்தோடு கேட்டார். செய்திகளை கொண்டு வருவது என் கடமை என்று சஞ்சயன் இழுத்தார். அவற்றை சமாளிப்பது என் கடமையாகும் என்று எரிச்சலோடு பதில் சொன்னார் அமைச்சர். சஞ்சயன் மெல்ல இளநகை பூத்தார். தாங்கள் அமைச்சர் அல்லவா, தாங்கள் பிரச்சனைகளை சமாளிக்காமல் வேறு யார் சமாளிப்பார்கள் என்று வினவினான் சஞ்சயன் புன்முறுவலினோடு. அமைச்சர் முகத்தில் கடுமை அதிகமாக இருந்தது. இந்த பதவியை வேண்டுமானால் உமக்கு கொடுத்து விடுகிறேன், வரப்போகும் புயலை நீர்தான் சமாளித்து பாருமே என்று கூறினார். சொற்களில் கடுமையை காட்டி நெருக்கடி வரும்போது பதவியை துறப்பது யாருக்கும் எளிது என்றான் சஞ்சயன். இதற்கு பதில் ஏதும் சொல்லவில்லை அமைச்சர். சரி சரி, இன்றைக்கு என்னதான் சமாச்சாரம் கொண்டு வந்திருக்கின்றீர் என்று எரிச்சலோடு கேட்டார் அமைச்சர். சஞ்சயன் முகத்தில் கவலை தெரிந்தது. அதிகமாக போனால் இன்னும் 2 நாட்களுக்குள் கிளேசியஸ் தலைமையிலான யவனர்கள் முசிறியன் துறைமுகத்தை கைப்பற்றலாம். அதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை பூர்த்தி செய்து விட்டார் என்றான் சஞ்சயன்.
என்ன ஏற்பாடுகளோ
என்று கேட்ட அமைச்சர் திரும்பி தாழ்வரை கைப்பிடி சுவரில் சாய்ந்து கொண்டார். யவனர்கள் 2 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 1 பிரிவு கடலை பாதுகாக்கும், 2வது பிரிவு நமது மாளிகை பகுதி நோக்கி வரும் என்ற சஞ்சயன் நிதானித்தார்.
மேலே சொல்
என்றார் அமைச்சர். சஞ்சயன் அமைச்சரை உற்று நோக்கிவிட்டு, நமது யவனர் குடியிருப்பில் எத்தனை குடிமக்கள் இருந்தார்கள் என்று கேட்டான்.
7000 பேர்
என்றார் அமைச்சர். இப்பொழுது இன்னும் 3000 பேர் அக்கம் பக்கத்து பகுதிகளில் இருந்து வந்திருக்கின்றார்கள். ஆக 10000 பேர் இருக்கின்றார்கள். இவர்களோடு 5000 பேர் அரேபியர்களும் வந்திருக்கின்றார்கள்.
அதாவது மொத்தம் 10000 பேர்.
ஆம், இவர்களோடு யவனர் மரக்கலங்களில் மட்டும் 3000 மாலுமிகள் வந்திருக்கின்றார்கள். கடல் போரில் இணையற்றவர்கள்.
நல்லது.
ஏது நல்லது?
கடல் வேந்தன் இல்லாத போது யவனர் போர்க்களங்கள் மாலுமிகளும் நமது கடல் வாயிலை அடைத்து நிற்பது
என்று அமைச்சர்.
இந்த சமயத்தில் இந்த கடல் வேந்தன் எங்கு தொலைந்தான்
என்று அழுத்துக் கொண்டார். யார் கண்டது?
என் பெண்ணை வேறு அழைத்து போயிருக்கிறார். 1 வாரத்துக்குள் திருப்பி அனுப்புவதாக சொன்னான். 1 வாரம்
என்றார் அமைச்சர். வந்து விடுவான் என்று சஞ்சயன் சமாதானம் சொன்னான்.
நீர் என்ன குறுகுடுப்பைக்காரனா? எனக்கு இஷ்டமானதை சொல்ல. வயது வந்த பெண்ணை அழைத்து போயிருக்கின்றார், யாரும் கேட்பார் இல்லை
என்று வேதனைப்பட்டுக் கொண்டார் அமைச்சர். அமைச்சரை கேட்காத போது மற்றவர்களை அவர் குறை சொன்னதை சஞ்சயனால் ஜீரணிக்க முடியவில்லை என்றாலும் அதை பற்றி அவன் கேட்காமல், கடல்வேந்தன் நாணியஸ்தன், நிலக்கள்ளியும் சாதாரண பெண் அல்ல, அவளுக்கு எந்த தீங்கும் நேராது, கவலை வேண்டாம் என்று சமாதானம் சொன்னான். அத்தோடு அந்த பேச்சை விட்டு அழும்பில்வேள்,
சஞ்சயரே, நாளைக்கு யவனர்கள் புரட்சி செய்தால் அவர்களை தடுக்க நம்மிடம் இருக்கும் இந்த துறைமுக படை போதாது. நீர் எதற்கும் வஞ்சியின் சாலையில் இருக்கும் தளத்துக்கு சென்று ஒரு பகுதியை இங்கு அனுப்பிச் சொல்லும்
என்று கூறியதன்றே, வாரும், ஓலை எழுதி தருகின்றேன் என்று தமது அறைக்கு சஞ்சயனை அழைத்துக் கொண்டு சென்றார். அங்கிருந்த மஞ்சத்தில் உட்கார்ந்து வஞ்சி சாலை ரகசியப்படை தளபதிக்கு ஒரு ஓலையும் எழுதி ஓலையில் தமது சேர லட்சணியையும் பொறித்தார்.
அங்குள்ள படையின் ஒரு பகுதி நாளை மாலைக்குள் துறைமுக பகுதிக்கு வரட்டும். நீரும் இங்குள்ள நிலையை வற்புறுத்தி சொல்லும் படை தலைவனுக்கு
என்றும் சொன்னார்.
அன்று இரவின் ஆரம்பத்திலேயே புறப்பட்ட சஞ்சயன் நள்ளிரவுக்கு முன்பாக படைத்தளத்தை அடைந்தான். படைத்தளம் மலையின் மறைவுகளிலும் மலையை அடுத்து காட்டு பகுதியிலும் சின்னஞ்சிறு குடிசைகளில் மறைத்து வைக்கப்பட்டிருந்தது. அவற்றின் ஊடே சென்று அந்த படைகளுக்கு நடுவில் அமைக்கப்பட்டிருந்த 4-5 கல் கட்டங்களில் ஒன்றின் முன்பு நின்ற சஞ்சயன் அங்கிருந்த காவல் வீரனை நோக்கி,
படைத்தலைவரை உடனடியாக பார்க்க வேண்டும் என்று சொல் என்றான்.
இப்பொழுது யாரையும் பார்க்க முடியாது என்று காவலனை பதில் சொல்லிவிட்டான்.
அமைச்சர் அழும்பில்வெளியிடமிருந்து வருகிறேன், சஞ்சயன் சினத்தோடு கூறினார்.
யாரிடமிருந்து வந்தாலும் உள்ளே போக முடியாது, ஓலை இருந்தால் கொடுங்கள், நான் எடுத்து செல்கின்றேன் என்று கையை நீட்டினான்.
யாரிடமும் கொடுக்க முடியாது, உறுதியாக சொன்னான் சஞ்சயன்.
என்னிடம் கூடவா என்று உள்ளிருந்து வந்த குரலை அடுத்து குரலுக்கு உடையவரும் வெளியே வந்தார்.
புலவரை அங்கு முற்றும் எதிர்பாராத சஞ்சயன்,
புலவர் பெருமானே, இது ரகசிய ஓலை, யாரிடமும் கொடுப்பதற்கில்லை என்று கூறினார்.
உங்கள் இஷ்டம் என்று சொன்ன புலவர் மீண்டும் உள்ளே சென்று விட்டார்.
அவர் சென்ற சில நிமிடங்களுக்கு எல்லாம் சேரர் படை தலைவரான வில்லன் கோதை வெளியே வந்தார்.
சரி, ஓலையை கொடும்
என்று கையை நீட்டினார். சஞ்சயன் ஒரு வினாடி சிந்தித்தார்.
சேரர் தரைப்படைகளுக்கு எல்லாம் வில்லவன் கோதை தலைவராதலால் அந்த சிறு தளத்தின் தலைவர் பார்க்கக்கூடிய ஓலையை அவர் பார்க்கலாம் என்று தீர்மானித்தான் சஞ்சயன். ஓலையை அவரிடம் கொடுத்தார்.
அந்த ஓலையை எடுத்துக்கொண்டு உள்ளே சென்ற வில்லவன் கோதை நீண்ட நேரம் வெளியே வராததால் சஞ்சயன் எதிரே இருந்த ஒரு மரத்தின் அடியில் உட்கார்ந்து கொண்டார். முசிறியில் புரட்சி ஏற்படக்கூடிய நிலையில் வில்லவன் கோதை, புலவர், காவலன் எல்லாரும் அலட்சியம் காட்டியதை நினைக்க பெரும் விந்தையாயிருந்தது சஞ்சயனுக்கு. அதைவிட விந்தையாயிருந்தது ஒரு நாழிகை கழித்து வந்த வில்லவன் கோதை சொன்ன செய்தி. அந்த படை வீட்டின் வாசலுக்கு வந்ததும் எட்ட இருந்த மரத்தடியில் உட்கார்ந்திருந்த சஞ்சயனை அழைத்து,
தூதரே, இதோ பதில் எழுதியிருக்கின்றேன், எடுத்து செல்லும் என்று ஓலையை கொடுத்தார்.
சஞ்சயன் அதற்கு மேல் அங்கு நிற்கவில்லை. தனது புறவியில் ஏறிக்கொண்டு பறந்தான் முசிறியை நோக்கி. அவன் அமைச்சர் மாளிகையை அடைந்த போது நடுநிசி தாண்டியிருந்தாலும் அமைச்சர் எழுந்து வந்து சஞ்சயனிடமிருந்து ஓலையை பெற்றுக் கொண்டு,
சஞ்சயரே, வாரும், ஓலையை படிப்போம் என்று சஞ்சயனையும் தமது அறைக்கு அழைத்து சென்றார்.
அங்கிருந்த விளக்கை தூண்டி ஓலையை படித்தவர் தலைமேல் கையை வைத்துக் கொண்டார்.
என்ன அமைச்சரே என்று அனுதாபத்தோடு கேட்டான் சஞ்சயன்.
அமைச்சர் குட்டிசுவராக போனார்
என்ற அமைச்சர் அழும்பில் வீழ்,
ஓலையை நீரே படியும்
என்று சஞ்சயனிடம் கொடுத்தார். சஞ்சயனும் ஓலையை வாங்கி படித்து திக்பிரமை அடைந்தார்.
தளத்தில் இருந்து படையில் பாதியை உச்சிக்கு அனுப்பும்படி மன்னர் செய்தி அனுப்பினாரா? இங்கிருந்தவர்கள் அரசர் உத்தரவுப்படி பாதி படையை அனுப்பிவிட்டார்களாம்.
இனி அந்த தளமும் புரட்சிக்காரர்களால் சூறையாடப்படும் என்று அமைச்சர், இந்த சமயத்தில் அந்த கடல் வேந்தனாவது இருந்தால் நமக்கு தைரியமாயிருக்கும்
என்று சற்று உறக்கவே சொன்னார். அறைக்கு வெளியே ஒரு நகைப்பொலி கேட்டது. கையில் விளக்கை ஏந்தி வெளியே வந்த அமைச்சர் கடல்வேந்தன் ஆஜானுபாகமாக தாழ்வறையில் இருப்பதை கண்டார். அதனால் சிறிது துணிவு வரவே,
கடல்வேந்தரே, உமக்கு ஆயுசு 100
என்று ஆசீர்வாதம் செய்தார்.
நன்றி என்று கடல்வேந்தன். அமைச்சரே, இன்று அமாவாசை என்றான்.
ஆம் என்றார் அமைச்சர்.
அன்று திதி எதுவாயிருந்தால் என்ன என்ற எண்ணத்தால்.
நாளைக்கு பிரதமை
என்றான் மீண்டும் கடல்வேந்தன்.
ஆம் என்றார் அமைச்சர்.
நட்சத்திரம் பூசம்
என்று கடல்வேந்தன் கூறினார்.
வேந்தரே,
அமைச்சர் குரல் ஒலித்தது எரிச்சலோடு.
என்ன,
நீ என்ன சோதிடரா?
அதுவும் தெரியும்.
நாள் கிழமைக்கு என்ன வந்து விட்டது இப்பொழுது?
கடல்வேந்தன் சிந்திக்காமலே பேசினார்.
நாளை பூசம் உச்சமாக தெரியும் போது முசிறி புரட்சியில் சிக்கும். கடலில் இருந்தும் நிலத்தில் இருந்தும் யவனர் தாக்குதல் நடக்கும். அதற்கு சித்தமாயிரும்
என்று கூறிவிட்டு அந்த இடத்திலிருந்து வேகமாக வெளியேறிவிட்டான் கடல்வேந்தன்.
இந்த பாட்காஸ்டை உங்களுக்கு வழங்கிய நான் முருகன். உங்களுடைய கருத்துக்கள் மற்றும் விமர்சனங்களை murugan.dj என்ற இன்ஸ்டாகிராம் ஐடியின் மூலமாக தெரிவிங்க. மேலும் பல ஒளியோடை மற்றும் வானொலிகளை கேட்க சவுத் ரேடியோஸ் என்ற செயலியை பிளே ஸ்டோர் மற்றும் ஆப்பிள் ஸ்டோரில் தரவிறக்கம் செய்யுங்கள். உங்கள் அன்பிற்கும் ஆதரவிற்கும் நன்றி.